அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஊவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் நான் உங்களின் வி யோகராஜ் ப அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் தரம் 11 மாணவர்களுக்காக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாடநெறியில் காணப்படும் பல்லூடக பயன்பாடு என்னும் அலகிலிருந்து பல்வேறு விடயங்களை உங்களுடன் கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் பல்லூடக பயன்பாடு என்னும் பாட அலகிலிருந்து உங்கள் இறுதி பரீட்சைக்கு, அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் பல் தேர்வு வினாக்களும் பகுதி இரண்டில் கட்டமைப்பு மற்றும் கட்டுரை வினாக்களும் வரக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆகவே அது தொடர்பாக இன்று பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்க்க உள்ளோம். பல்லூடக பயன்பாடு என்னும் இப்பாடத்தை உங்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் உங்களால் இலக்க முறைமை வரைவியல் பிரதான அம்சங்கள், வரைவியல் கொள்திறன் மற்றும் நெருக்கம், வரைவியல் வகைகள், வரைவியல் மென்பொருள் பயன்பாட்டின் அடிப்படை அம்சங்கள், ஒளியியல் அசைவூட்டத்தின் அடிப்படை அம்சங்கள், கேந்திர கணித இயல்புகள் மற்றும் வடிவங்கள், சட்டக வகைகள், ஒளியியல் அசைவூட்டம், பகிர்ந்தளித்தல், ஒளிப்பதிவு செய்தல், தொகுத்தல், ஒளியியல் அசைவூட்டத்திற்கான ஒளி மற்றும் ஒளி சேர்மானம் ஆகிய விடய பரப்பினை உங்களால் மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ நாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்துல முதலாவது விடயத்தை பார்த்தோம்னா இலக்க முறை வரைவியல், டிஜிட்டல் கிராபிக்ஸ். இந்த டிஜிட்டல் கிராபிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இப்ப நாங்க முன்னைய காலத்தை பார்த்தோமாக இருந்தால் எங்களுடைய ஆதிகால மனிதன் அவன் கண்ணுக்கு தோன்றின விடயங்களை ஓவியங்களாக அல்லது சிற்பங்களாக செதுக்கி அவனுடைய எச்சங்களாக வச்சுட்டு போனான். அதை நாங்க இன்றைய காலகட்டத்தில் வரலாற்று பாடத்தினூடாக கண்டறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நாங்க அவ்வாறு செய்வதில்லை. ஏன்னா எங்ககிட்ட எல்லார்கிட்டையும் கணினி இருக்குது, கணினியில தேவைக்கு ஏற்ற மாதிரியான மென்பொருள்கள் இருக்குது. அதிலையும் எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரைவியல் மென்பொருள்னு சொல்லி ஒரு சில மென்பொருள்கள் இருக்குது. அதுகளை பயன்படுத்தி நாங்க எங்களுடைய ஓவியங்கள், உருவங்கள் போன்றவற்றை கணினி கூடாகவே வடிவமைச்சுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால இன்றைய காலகட்டத்தில் மிகவும் வினைத்திறனான முறையில் ஒரு வேலையை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில பார்க்கிற நேரம், முதலாவது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக அமைகிறது. அந்த வகையில கணினி வரைவியல் மென்பொருள்களை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், இலகுவாக எங்களுடைய வரைவுகளை உருவாக்க முடியும். அதே மாதிரி அந்த வரைவுகளை தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒருங்கமைச்சு பயனுள்ள கருத்துக்களை வெளியிடையும் முடியும். இப்போ இதுல முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால் இலக்க முறை வரைவுகள் அப்படின்னா என்ன, அதை நாங்கள் முதலாவதாக பார்க்கும். அதாவது கணினியை பயன்படுத்தி கணினியில் காணப்படுகின்ற வரைவியல் மென்பொருள்கள், உதாரணம் கிம்ப், உங்களுடைய பாடத்தில் காட்டப்பட்டுள்ள விடயம் கிம்ப், மற்றும் போட்டோஷாப்பை சொல்லலாம், அடோபி இல்லஸ்ட்ரேட்டரை சொல்லலாம். இப்படிப்பட்ட வரைவியல் மென்பொருள்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற படம் அல்லது உருவம் இலக்க முறை வரைவுகள் என சொல்லலாம். அதாவது டிஜிட்டல் கிராபிக்ஸ். அந்த வகையில ஒரு இலக்கமுறை வரைவுகளின் கூறுகள்னு சொல்லி ஒரு சில விடயங்கள் இருக்குது. கணினியை பயன்படுத்தி நாங்க ஒரு இலக்கமுறை வரைவுகளை உருவாக்கணுமாக இருந்தால் அதற்குன்னு சொல்லி ஒரு சில சிறப்பு இயல்பான கூறுகள் காணப்படுகின்றது. அந்த வகையில் முதலாவது பார்க்க வேண்டிய விடயம் பட மூலம், அதாவது பிக்சல்னு சொல்லும். இரண்டாவது பிரிதிறன், ரீசொல்யூஷன். மூன்றாவது பருமன், சைஸ். நான்காவது வர்ணம், கலர். இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றது, இலக்க முறை வரைவுகளின் பிரதான கூறுகள். இந்த நான்கு கூறுகளும் மிகவும் அடிப்படையாக அமைந்த விடயமாகும். அதுல நாங்க இப்ப பார்ப்போம் பட மூலம் பிக்சல் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. பட மூலம்னு சொல்ற நேரம் எங்களுடைய வெற்று கண்ணால பார்க்கிற நேரம் மிகவும் பார்ப்பதற்கு கடினமாக உள்ள ஒரு சிறிய புள்ளி தான் இந்த பட மூலம்னு சொல்றோம். அதாவது நாங்க இப்ப கதைக்கிற விஷயம் எல்லாமே கணினிய சம்பந்தப்பட்டுதான் கச்சு பண்றோம். கணினியில ஏதாவது ஒரு விடயத்தை எங்களுடைய திரையில ஒன் பண்ணி வச்சுக்கொண்டு அதை நாங்க வெற்று கண்ணால பாக்குறோம்னு வைப்போம். அந்த நேரத்துல வெற்று கண்ணால பாக்குற நேரம் எங்களுடைய கண்ணுக்கு மிகவும் சிறிய, மேலும் பிரிக்க முடியாத மிகவும் சிறிய, பார்க்க கஷ்டமாக உள்ள ஒரு புள்ளியத்தை நாங்க என்னன்னு சொல்லலாம், பட மூலம் அல்லது பிக்சல்னு சொல்லலாம். அதற்கு நிறம் இருக்குது, அதுக்கு ஒரு கலர்ஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வர்ணங்களை நாங்க கணினியில பயன்படுத்துறோம். சோ அது எந்த நிறத்திலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாங்க இதுல இருந்து சுருக்கமா என்ன சொல்லலாம், பட மூலமானது யாதேனும் வர்ணத்தை உடைய மிக சிறிய புள்ளி. அப்ப அது கட்டாயம் கலர் இருந்தே ஆகணும். நாங்க அவதானிக்கின்ற கணனியில நாங்க அவதானிக்கின்ற இலக்க முறை வரைவுகளானது பல்லாயிரக்கணக்கான பட மூலங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. நீங்க உங்களுடைய கணனி திரைய சற்று நோக்குனீங்களா இருந்தா சின்ன சின்ன பாக்ஸ் பெட்டி பெட்டியா இருக்கும். அல்லது நீங்க உங்களுடைய வீட்டுல பூத கண்ணாடி இருக்கலாம், பூத கண்ணாடி எடுத்து சற்று உங்களுடைய மொனிட்டர் திரையில ஒரு படத்தை ஒன் பண்ணிட்டு பாருங்க, அது சின்ன சின்ன பாக்ஸா இருக்கலாம். அல்லது நீங்க அதை இன்னொரு முறையில பார்க்கலாம், உங்களுடைய கணினியில காணப்படுகின்ற ஏதாவது ஒரு படத்தை நீங்க ஜூம் பண்ணீங்களாக இருந்தால் பாக்ஸ் பாக்ஸா உடைந்து உடைந்து வரும். ஜூம் பண்ணி பாக்குற நேரம் அந்த வகையில நீங்க அதுல எடுக்கிற மிக சிறிய ஒரு சதுர அளவு, அதாவது ஒரு புள்ளி, சதுரத்தை தான் நாங்க அடிப்படையாக கொள்ளலாம். அதில் உள்ள அந்த ஒரு புள்ளியத்தை நாங்க என்னன்னு சொல்லலாம், பட மூலம்னு சொல்லி. சோ அப்போ எங்களுடைய கணினியில காணப்படுகின்ற ஒவ்வொரு படங்களும் பல்லாயிரக்கணக்கான பட மூலங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. பட மூலத்தை நாங்க சற்று இன்னும் நல்லா அவதானிக்கிற நேரம் அதற்கு ஒரு நிறை இருக்கும், அதே நேரத்தில் அதற்கு ஒரு நிரலும் இருக்கும். அவை எல்லாமே நெருக்கமாக வடிவமைக்கப்பட்டு காணப்படும். அதே நேரத்தில் இந்த இலக்க முறை வரைவுகள் பட மூலங்கள் அணி அல்லது கூட்டம், கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும். இதை அரேஜ்னு சொல்றோம், கூட்டம் கூட்டமாகத்தான் எல்லாமே சேர்ந்து தான் உண்ணாதான் இருக்கும். அதை நாங்க சொல்றது பிட் மேப் அல்லது பிட் படம்னு சொல்றோம். தனியா இருக்கே இல்லாது, ஏண்டா நாங்க முதலாவதாக பார்த்தோம் பல்லாயிரக்கணக்கான பட மூலங்கள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு கூட்டமாக இருந்தால்தான் அது ஒரு பூரணமான கருத்தை வெளியிடக்கூடிய ஒரு படமாக எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்க வரைவின் பருமனை கணினி திரையில் அளவு அல்லது அச்சிடப்படுகின்ற தாளின் அளவுக்கேற்ப பெரிதாக்கிக் கொள்ளலாம், சிறிதாக்கிக் கொள்ளலாம். இதுதான் உங்களுடைய இமேஜ் சைஸ் சொல்றது. சரியா, சைஸ் அது நார்மலாக இருந்தால் நல்ல கொலிஜியாக கிளியராக இருக்கும். சின்னதாக்கினால் அந்த படத்தினுடைய அளவு சின்னதாக இருக்கும், அதனுடைய விடயங்கள் போதுமான தெளிவாக காணப்படாது, சின்னதாக்கணும். அதே மாதிரி பெருசாக்கினாலும் அதனுடைய குவாலிட்டி குறைஞ்சிடும். நம்ம சொல்லணும், ஜூம் பண்ணி பார்த்தா பாக்ஸ் பாக்ஸாக உடைந்து வந்துடும். அது இந்த கணினியில் உள்ள வரைவியல் உள்ள காணப்படுகின்ற ஒரு சில சிக்கலான விடயங்கள். அப்போ இதிலிருந்து என்ன முடிவுக்கு வரலாம், நாங்க ஒரு படமூலத்தை அதனுடைய அளவுகளை கூட்டி குறைக்கிற நேரம் அங்குலத்தில் உள்ளடக்கப்படுகின்ற பட மூலங்களிட பெருமானம் மாற்றம் அடைகிறது. அதனால தான் நாங்க என்ன செய்ய போது எங்களுடைய படம் தெளிவில்லாமல் போகுது. ஒரு அங்குலத்துல எவ்வளோ பட மூலங்கள் உள்ளடக்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு படம் குளிர்ச்சியாக இருக்கும். அப்ப ஒரு அங்குலத்துல பட மூலங்கள் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தால் அந்த படம் நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஒரு அங்குலத்தில் பட மூலங்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அதனுடைய குவாலிட்டி லெஸ்ஸாக இருக்கும். அது உங்களுடைய பாடத்தில் 100வது பக்கத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் மிகவும் தெளிவாக ஒரு பட உதாரணம் ஒரு 4:3 மிகவும் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்க பார்க்க போற விஷயம், ஒரு வரைவில் பிரயோகிக்கப்பட்டுள்ள வர்ணம் பட மூலம் ஒன்றுள்ள பிட் அளவால் தான் வரையறுக்கப்படுகிறது. சரி, அதாவது வந்து ஒரு கணினியில பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வரைவு, ஏதாவது ஒரு படமாக இருக்கலாம், அந்த படத்தினுடைய வர்ணம் பட மூலம் ஒன்றில் உள்ள பிட்டிட அளவால் வரையறுக்கப்படுகிறது. இதை நாங்க எப்படி சொல்லலாம் சொன்னா, ஒரு பட மூலத்துட பிட்டிட அளவு பிட்ஸ் பர் பிக்சல், பிபிபின்னு சொல்றோம். கூடுதலாக நாங்க ஆங்கில வார்த்தை பிரயோகம் இந்த இடத்துல பயன்படுத்துவோம். அப்போ இதுல நீங்க சொல்லுவீங்க, ஹை குவாலிட்டி படம், இந்த கேமராவில் படிச்சா ஹை குவாலிட்டி, இப்ப ஆப்பிள் போன் கேமராவில் படிச்சா ஹை குவாலிட்டி, அதே நார்மல் போன் கேமராவில் படிச்சோம் பண்ணா பட குவாலிட்டி குறைவு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அதாவது இதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, அதிக பிட்டுகளை கொண்ட வரைவானது தரத்தால் கூடியது, அதான் குவாலிட்டி கூடியதுன்னு சொல்லுவோம். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெளிவாக என்ன விளையும் கொள்ளும், ஒரு படம் குவாலிட்டியாக இருக்கணும் என்றால் அதனுடைய பிட்டினுடைய அளவு உயர்வாக இருக்கும், உயர்வாக இருந்தால் அதனுடைய குவாலிட்டி கூடவாக இருக்கும். இப்போ அடுத்ததான் உங்களுக்கு ஒரு யோசனை வரும், இப்படி நாங்க இந்த ஒரு பட மூலத்தில் உள்ள ஒரு பிட் அளவை கணிக்கிறது, அப்போ ஒரு சிக்கல் ஒன்று வருது. அதுக்கு ஒரு இலகுவான முறை இருக்குது, வேற எதுவும் கஷ்டமானது இல்ல, ஒரு இலகுவான முறை. அதாவது வந்து ஒரு பட மூலத்தில வர்ணம் அல்லது பிட் அளவு எப்படி தீர்மானிக்குதுன்னு சொன்னா, குறித்த வரைவில் உள்ள வர்ணங்களை அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கணும். அதாவது அந்த படத்துல என்னென்ன வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குதோ அதன் அடிப்படையால தான் நாங்க என்ன செய்வோம், இதை கருத்தில் கொள்ள முடியும். அப்ப நாங்க ஒரு பிட் வகை குறிக்கிறதுக்கு நாங்க 0.1 என்ற இரண்டு பெறுமதிகளை குறிப்பிட முடியும். சரி, அதாவது ஒரு பிட்டை வகை குறிக்கிறதுக்கு வர்ணத்தின் அளவை நாங்க எப்படி குறிக்கலாம், 0.1 சொல்லி வர்ணத்தை நாங்க குறிக்கலாம், அதனுடைய பெருமானத்தை. அப்போ ஒரு பிட்டுக்கு 0 அல்லது 1 போடலாம், அப்ப 2 பிட்டா இருந்தால் 0.0 அல்லது 0.1 அல்லது 1.0 1.1. இப்போ இது உங்களுக்கு நேரடியாக எங்க ஞாபகப்படுத்துறதாக இருக்கும், உங்களது 4வது யூனிட் தர்க்க வாயில், ஏன்னா நீங்க உண்மை அட்டவணையெல்லாம் படிச்சீங்க, அது அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் 0. அப்போ கணனியை பொறுத்த வரைக்கும் கணனி மொழி உங்களுக்கு தெரிந்தது 0.1. சோ எல்லாமே நாங்க அடிப்படை என்னதான் விடயங்களை படிச்சாலும் இறுதியாக கணனியை சம்பந்தப்படுத்துற நேரம் கணனி மொழியில தான் எல்லாமே போய் முடியக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் நாங்க இந்த இடத்துல எதை பயன்படுத்துறோம், 0.1. சோ அப்ப 0.1 கூட வகை குறிக்கிறத வச்சு நாங்க ஒரு படத்தினுடைய பிட் அளவை வகை குறிக்க முடியும். அப்போ நீங்க அங்க படிக்கிற நேரம் எல்லாமே ரெண்டினுடைய வலு, அதை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க எல்லா விடயங்களும் நாங்க கணனியில கூடுதலாக பதிப்போம். அப்போ நாங்க எப்படி ஒரு பட மூலத்தில் உள்ள வர்ணங்களின் எண்ணிக்கை காண்றான்னு சொன்னா, ரெண்டினுடைய அடுக்கு, அப்போ ரெண்டின் மேல் பிபிபி பட மூலம் ஒன்றுள்ள பிட் அளவு, அதை நாங்க போட்டோமாக இருந்தால் அதுல ஒரு சின்ன கணித்தல் வேலையை செய்தமாக இருந்தால் எங்களுக்கு இலகுவாக ஒரு பட மூலத்தில் உள்ள வர்ணங்களின் எண்ணிக்கையை காணக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 2வது அடுக்கு உங்களுக்கு பிட்டிட எண்ணிக்கை 4 தரப்பட்டிருக்கு. அப்ப டக்குனு நீங்க இப்ப கேக்குறாங்க என்னன்னு கேக்குறாங்கன்னா, 4 பிட் உடைய ஒரு பட மூலத்தில் காணப்படுகின்ற வர்ணங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டா என்ன போடுவீங்க, 2வது அடுக்கு, சோ 2 4 தடவை போட்டு பெருக்கினீங்கன்னா 16. சோ அப்ப இந்த படத்துல 16 வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே உங்களுக்கு மாறியும் கேட்டோம், எப்படி 16 வர்ணங்களை பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ள ஒரு படத்தின் பிட்டுகளின் எண்ணிக்கை யாரு? அப்ப நாங்க முதலாவது செய்யற நேரம் முதல் செயல்முறையில நாங்க 2 வலுவில பயன்படுத்தியிருந்தோம். சோ இப்போ அந்த வலுவை இல்லாமக்கணும் என்றால் வர்க்க மூலத்தில் எடுக்கும். சோ அப்ப 16 வர்க்க மூலம் எடுத்தால் 4. சோ அப்போ 4 பிட் அப்படின்னு கூட நாங்க அதை போட்டுக்கலாம். சோ அப்போ இதுல இருந்து பாத்தீங்களாக இருந்தால் உங்களுடைய 101வது பக்கம், உங்களுடைய பாடப்புத்தகத்தில் 101வது பக்கத்துல தெளிவாக போடப்பட்டிருக்குது, ஒரு பிட்டினுடைய அளவு, அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதே நேரத்தில் பிட் 24 அமைப்பு எப்படி இருக்கும், அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் சொல்லி. சோ இப்ப இந்த அட்டவணையை நாங்க உங்களுக்கு சொல்றேன், இப்ப எல்லாரும் புத்தகம் இருந்தா உங்களுடைய கையில் எடுத்துக்கொள்றது மிகவும் இலகுவாக இருக்கும். நான் விளங்கப்படுத்துற நேரம் உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பட மூலம் ஒன்றில் உள்ள பிட் அளவு, பிட்ஸ் பர் பிக்சல். சோ 1 BPP, அப்ப ஒன்று போட்டால் ரெண்டினுடைய ஒரு அடுக்கு ரெண்டு, அப்ப ரெண்டு வரணும். இப்படி நாங்க ரெண்டினுடைய அடுக்குல கதைக்கிற நேரம் ஒரு பிட், அதே நேரத்தில் 1 BPP, 2 BPP, 3 BPP, 10 BPP, 16 BPP, 24 BPP, 32 BPP. இந்த மாதிரியான அமைப்புடைய ஒழுங்கமைப்புல தான் நாங்க ஒரு பட மூலம் ஒன்றில் பிட் அளவை குறிக்க முடியும். இடையில் உள்ள பெருமானங்களை எங்களால போட முடியாது, சரியா? எல்லாமே நாங்க கூடுதலாக கதைக்கிறது ரெண்டினுடைய வலு அமைப்பு. அப்போ கூடுதலாக முதலாவது மிகவும் அடிப்படையாக ஒரு பட மூலத்தை உருவாக்குறதுக்கு ஆக குறைந்த வர்ணங்கள் ரெண்டு தேவை. ரெண்டு இருந்தால்தான் ஒரு பட மூலத்தை உரியவாறு வடிவமைக்க முடியும். அதே நேரத்தில் அதி கூடிய எண்ணிக்கை, இன்றைய காலகட்டத்தில் ஒரு பட மூலம் அல்லது ஒரு படமானது கொண்டிருக்கக்கூடிய வர்ணங்களின் எண்ணிக்கையாக கருதலாம், 4294 மில்லியன். அதாவது ரெண்டினுடைய 32வது அடுக்கு. அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அப்போ 4294 மில்லியன் அந்த அளவிலான வர்ணங்கள் காணப்படுகின்றன. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், 16K, 16K. இப்போ நீங்க கதைச்சிருப்பீங்க, எப்படி உங்களுடைய மொபைல் போன்ல பார்க்குற நேரம் எப்படி பார்ப்பீங்க, 720p முதலாவது விஷயம் ஒன்று பார்த்துருப்பீங்க, ரெண்டாவது 1080p, மூன்றாவது 2096p. ஸோ இந்த 2096 தான் 2K சொல்றோம். அடுத்தது 4096 4K, அடுத்தது 8K, அடுத்தது 16K. இப்படி உங்களுக்கு வர்ணங்களின் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு வரும். ஸோ வர்ணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க ஒரு படத்தினுடைய குவாலிட்டியானது என்ன செய்யும், கூடிக்கொண்டே போகும். இதிலிருந்து நாங்க வரக்கூடிய முடிவாக இருக்கிறது. அடுத்ததாக பிரிதிறன், ரீசொலியூஷன். அதாவது இந்த பிரிதிறனை எப்படி இலகுவாக சொல்லலாம் என்றால், இலக்கமுறை வரைவின் பௌதீக பரிமாணத்தினை அளவிடும் அழகாக பட மூலம் பயன்படுத்தப்படுகிறது. அதேவேளை அதன் பௌதீக பரிமாணமானது படிம பிரிதிறன், இமேஜ் ரீசொலியூஷனாக காட்சிப்படுத்தப்படுகிறது. அளக்கிறது வந்து நாங்க படம் மூலமாக அளப்போம், அதே நேரத்தில் அதை காட்சிப்படுத்துற நேரம் ரீசொலியூஷனை வச்சுதான் காட்சிப்படுத்தணும், புரிஞ்சா? அப்ப உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பட மூலத்தையும் அளந்து அதற்கு இதுக்கு இது தர கட்டாயம் தர ஒன்று வந்திருக்கும். நான் சொல்ற விடயம் உங்களுக்கு உங்களுடைய பாடப்புத்தகத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இலவாக விளங்கும். சோ அதை எப்படி காட்சிப்படுத்துற விதம் தான் இந்த ரீசொலியூஷன் சொல்றார். 720 தர 1080 அல்லது 1080 தர 720. இதை நம்ம உங்களுடைய மொபைல் போன், உங்களுடைய கணினியில பயன்படுத்திருப்பீங்க. அந்த ரீசொலியூஷன் அந்த விடயங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு விடயத்தை பார்ப்போம். ஒரு இலக்கமுறை படமானது 250 படமூலங்கள் அகலத்தையும், அப்ப அகலத்துல எத்தனை படமூலங்கள் இருக்குது, 250 சின்ன சின்ன டொட் இருக்குதான். அதே நேரத்தில் 125 உயரத்தையும், 125 படமூலங்கள் உயரத்தையும் கொண்டுள்ளனா, இதன் படிம பெறுதலனை நீங்க எப்படி காட்சிப்படுத்துவீங்க, 250 தர 175, புரியுதா? சோ நீல அகலம் அல்லது அகல உயரம் அல்லது நீல உயரம் ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு நீங்க இந்த பிரிதிறனை முன்வைக்க முடியும். அப்போ 250 175 பெருக்கினால் 45,500 பட மூலங்கள் உங்களுக்கு இதுல காட்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்க பார்க்கறோம் ரெண்டாக பார்க்கலாம். ஒரு பட மூலத்தின் உயர் பிரிதிறனை, ஹை ரீசொலியூஷன் கொண்ட இலக்கமுறை படத்தையும் நோக்கிற நேரம், அதிக பட மூலம் இருந்தால் ஹை ரீசொலியூஷன் இருக்கும், குறைந்த பட மூலங்கள் இருந்தால் குறைந்த ரீசொலியூஷன் இருக்கும். இது உண்மையான ஒரு நியாயமான கருத்து. இலக்கமுறை படத்தின் தரமானது ஓர் அங்குல அளவில் உள்ள கிடை அல்லது நிலைக்குத்து, கிடை என்ன பண்ணது, நாங்கள் மேலிருந்து கிடை என்ற நேரம் அது ஒரு நீளமாக இருக்கலாம் அல்லது அகலமாக இருக்கலாம், நிலைக்குத்து என்ற நேரம் உயரமாக இருக்கலாம், பட மூலங்களின் எண்ணிக்கை நான் எப்படி சொல்லணும்னா பிக்சல் பர் இன்ச் PPPI அல்லது ஒரு அங்குல அளவிலுள்ள கிடை அல்லது நிலைக்குத்து புள்ளிகள் எண்ணிக்கை டோட்ஸ் பர் இன்ச் DPI இதால தீர்மானிக்கப்படும். சரிதானே? அப்போ இதுல இந்த கொலிச்சி வேற எதுவுமே இல்ல, சிம்பிளா சொல்றதா இருந்தா ஒரு படத்திட தரம் கொலிச்சியை எப்படி தீர்மானிக்கணும் சொன்னா பிக்சல் பர் இன்ச் நாங்க ஒரு அங்குலத்துக்கு தீர்மானிக்கலாம் அல்லது ஒரு புள்ளிகளின் எண்ணிக்கையை வச்சு டோட் பர் பிக்சல். சரியா? அப்ப அதுகளை வைத்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு அங்குலத்துல புள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அந்த படத்தினுடைய தரம் குவாலிட்டி என்ன செய்யும் அதிகரிக்கும். இது நாங்க இந்த ரீசொல்யூஷன்ல இருந்து வரக்கூடிய ஒரு முடிவாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்க இந்த வரைவியல் உள்ள முக்கியமான விடயம் வர்ணங்கள். நாங்க முன்னைய விடயத்துல பார்த்தோம் பல்லாயிரக்கணக்கான வர்ணங்களை உள்ளடக்கியே ஒரு இலக்க முறை வரைவு உருவாக்கப்படுகிறது. அதுல ஒரு பட மூலம் என்பது மிகவும் சிறிய ஒரு புள்ளி, அதுக்கு ஒரு வர்ணம் கட்டாயம் இருக்கும். சாதாரண மனிதன்ட கண்ணுக்கு 16 மில்லியன் கலர்ஸ் அவனால புலப்படக்கூடியதாக அல்லது பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் அவனுடைய கண்ணால அதை வேறு பிரித்து அறிய முடியாது. சோ அப்போ எங்களுடைய கண்ணால 16 மில்லியன் நிறத்தை பார்க்கலாம், ஆனா சரியான முறையில இதுதான் இந்த கலர்னு சொல்லி பிரித்தறிய முடியாது. அப்ப வெற்றுக்கண்ணுக்கு புலனாகின்ற வர்ணங்கள்னு பார்க்கிற நேரம் செவ்வூதால இருந்து சிங்கி, நாங்க வானவெளியினுடைய 7 நிறங்கள் அதை அடிப்படையாக கொண்டது. இதுல நிறைய விடயங்கள் இருக்குது. சோ இது கணினி மயப்படுத்தப்படுற நேரம் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்களாக நாங்க மாறும், அதாவது கலர் மாடல்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நாங்க விஞ்ஞானத்துல படிக்கிற நேரம் அதை எப்படி பார்ப்போம், வானவெளியினுடைய 7 நிறங்கள் அப்போ அந்த திருசியம் பிகையடைந்து எப்படி வருதுன்னு சொல்லி நாங்க அதுல படிப்போம். சோ அத அப்படியே நாங்க எப்படி அந்த கணினிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் அதாவது மாற்றீடு செய்ய நிலை மாற்றம் செய்யற நேரம் இங்க காணப்படக்கூடியதாக இருக்கும் கலர் மாடல்ஸ் அப்படின்ற முறையில அது மாறக்கூடியதாக இருக்கும் வர்ண மாதிரியங்கள். சோ நாங்க இந்த வர்ண மாதிரியங்கள் கலர் மாடலை கணினியை அடிப்படையாக கொண்டு பிரதானமாக இரண்டாக வகைப்படுத்த முடியும். முதலாவது வகை RGB மாதிரியம், இரண்டாவது வகை CMYK மாதிரியம். இப்போ கணினி அடிப்படையாக கொண்டு நாங்க வர்ண மாதிரியங்களை இரண்டாக பிரிக்கிறோம். இதுல முதலாவது பார்ப்போம் RGB மாதிரி. இப்ப என்னது RGB மாதிரியம் அப்படின்னு சொன்னா ஒரு சில டவுட் இருக்கும், வேற எதுவுமே இல்ல. RGB 3 ஆங்கில எழுத்துக்கள் காணப்படுவது. R சொன்னா ரெட் சிவப்பு, G சொன்னா கிரீன் பச்சை, B சொன்னா ப்ளூ நீலம். அப்போ இங்க அடிப்படையாக இந்த 3 வர்ணங்களை மட்டும் பயன்படுத்திய அனைத்து காட்சிகளும் உருவாக்கப்படுகின்றது, அனைத்து பட மூலங்களும் காண்பிக்கப்படுகின்றது, அனைத்து படங்களும் காட்சிப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லணும். சோ அப்ப இது எப்படி நான் உங்களுக்கு இலவச சொல்லணும்னா உங்களுடைய டிவி தொலைக்காட்சி மற்றும் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற கணினி திரைகள் எல்லாமே நாங்க எதில் பயன்படுத்துறோம், இந்த RGB கலர்ஸ். சரியா? உங்களுடைய VGA மானிட்டர் யூஸ் பண்றதாக இருந்தால், VGA யூஸ் பண்ணி நீங்க மானிட்டர் யூஸ் பண்றதா இருந்தால் அந்த VGA கேபிளை கனெக்ட் பண்ணி பாருங்க, RGB கலர்ஸ் சொல்லி உங்களுடைய மானிட்டர்ல உடனடியாக காட்சிப்படுத்தும். அதாவது ப்ளூ கலர் 15 பின் உள்ள VGA போர்ட்டை நீங்க யூஸ் பண்றதாக இருந்தால் இது உங்களுக்கு கட்டாயம் காட்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த RGB மாதிரி உங்களுடைய மானிட்டர்ல அது வந்தே நிற்கும், காட்சிப்படுத்தும், சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பாக்ஸாக உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். சோ நீங்க அதை வீட்டிலேயே செய்து பார்க்கலாம், உங்களுடைய மானிட்டர் எதனை அடிப்படையாக கொண்டு இயங்குதுன்னு சொல்லி. அப்போ இந்த வர்ண மாதிரியம் சோ RGBன்னு சொல்லி உங்களால இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக, உங்களுடைய வீட்டில் பாவிக்கிற டிவி இதெல்லாம் இலகுவாக சொல்லலாம். அடிப்படையில் இங்கு நாங்கள் பயன்படுத்துகிற நேரம் இந்த 3 நிறங்களை மட்டும்தான் பயன்படுத்த போறோம். சோ இந்த 3 நிறங்களை வைத்து நாங்கள் ஏனைய நிறங்களை உருவாக்கி கொள்ளுகின்றோம். இதுதான் இதனுடைய அடிப்படையான. இப்ப யோசிப்பீங்க இதை நான் 3 கலரை மட்டும் வச்சா இல்ல, இந்த 3 கலரையும் ஒவ்வொரு விகிதாசாரத்திற்கு ஏற்ப நாங்க மிக்சிங் பண்ற நேரம் அதிலிருந்து பிரிதொரு நிறத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புரியுதா? சோ அப்ப அதிலிருந்து நாங்க 1000கணக்கான நிறங்களை பெறக்கூடியதாக இருக்கும். சோ அதனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சோ எங்களுக்கு தேவைக்கேற்ற நிறங்களை உரிய முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கணினியை பயன்படுத்தி. இரண்டாவது வர்ண மாதிரி தான் இந்த CMYK. இது ஒரு புதிய வர்ண மாதிரி. இது பெரும்பாலும் கூடுதலாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்காது. அதாவது வந்து இது வர்ணமை பௌதிக ரீதியாக நோக்குறது. இப்போ நாங்க மானிட்டர் உள்ளுக்குள்ள படத்தை வந்து எங்களுடைய கையால எடுக்கல, ஜஸ்ட் கண்ணால பார்க்கலாம், உணரக்கூடியதாக இருக்கும். மற்றபடி எதுவுமே சில டிவியில போற ஒரு காட்சி எங்களுடைய கையில் எடுத்து அப்படி பார்க்கலுமா? பார்க்க இயலாது. ஜஸ்ட் எங்களுடைய கண்ணால மட்டும்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த CMYK அந்த வர்ண மாதிரியத்தை பௌதிக ரீதியாக உங்களுடைய அச்சுப்பொறியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரி, அப்போ இந்த CMYK என்ற மாதிரியம் கூடுதலாக தாளின் மீது படங்களை அச்சிடுவதற்காக இம்மாதிரியங்கள் பயன்படுத்தப்படுது. அப்படி என்ன CMYK அப்படின்னா என்னது? அப்போ இந்த இடத்துல சயான், அடுத்தது மெஜெண்டா, அடுத்தது எல்லோ, அடுத்தது பிளாக், இதுல ஷோர்ட் ஃபார்ம் தான் CMYK. அப்படின்ற நேரம் இதுல என்னென்ன முதன்மை வர்ணங்களாக பயன்படுத்துறோம்னா இளநீலம், ஊதா, மஞ்சள் மற்றும் கருப்பு. இந்த நான்கு வர்ணங்களை உரிய முறையில் விகிதாசாரத்திற்கு ஏற்ப சேர்மானம் செய்வதற்கு ஊடாக நீங்க என்ன செய்யலாம்? இதிலிருந்து நிறத்தினை படத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதான் இது. அப்போ நாங்க இது கூடுதலாக இந்த பௌதிக ரீதியாக இதை சொல்றது ஹார்ட் காப்பி, RGB மாதிரி சொல்றது சாஃப்ட் காப்பி, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. சோ இப்ப நாங்க கணினியில பாக்குற ஒவ்வொரு படம் மூலமும் நாங்க RGB மாதிரியத்தை கொண்டு பார்ப்போம். அதை அப்படியே நாங்க பிரிண்ட் எடுப்பமாக இருந்தால் அது எந்த மாதிரியத்துக்கு மாறும்? CMYK மாதிரியத்திற்கு மாறக்கூடியதாக இருக்கும். இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு இரண்டு வர்ண மாதிரியங்களும் மிக தெல்ல தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். சோ இதுல எந்த வினாக்கள் வந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். சோ அப்போ ஹார்ட் காப்பி CMYK, சாஃப்ட் காப்பி RGB. சோ அப்போ உங்களுடைய சாஃப்ட் காப்பின்ற நேரம் உங்களுடைய கணினி திரைகள், தொலைக்காட்சி திரைகள், உங்களுடைய மொபைல் போன் செல்லில தொலைபேசி திரைகள், ஸ்மார்ட் போன் திரை எல்லாமே இந்த RGB மாதிரியத்துக்குள்ள போயிடும். உங்களுடைய பாட புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்குது, கலர் பிரிண்ட் ஆக இருக்கலாம், உங்களுடைய பத்திரிகைகள், உங்களுடைய போட்டோஸ், உங்களுடைய அழைப்பிதழ் கார்ட், வெட்டிங் கார்ட், பர்த்டே விஷஸ் கார்ட், இப்படி ஏகப்பட்ட எல்லாத்தையும் சொன்னோம். ஒரு பிரிண்டரை பயன்படுத்தி அச்சிடப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட வர்ண நிறத்திலான ஒரு பிரதிகளை நாங்கள் இந்த CMYK மாதிரியத்துக்குள்ள உள்ளடக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மூல வர்ணங்களை வந்து நாங்க தனி வர்ணம்னு சொல்லலாம். இரண்டு தனி வர்ணங்கள் சேர்மானத்துல உருவாகிறது தான் இரண்டாம் நிலை வர்ணங்கள். அதே நேரத்தில் மூன்று தனி வர்ணங்களின் சேர்மானத்தால உருவாகிறது தான் இந்த மூன்றாம் நிலை வர்ணங்கள் சொல்றது, ட்ரிப்ளட் கலர்ஸ். இப்ப எப்படி நாங்க இந்த மூன்றாம் நிலை வர்ணத்தை உருவாக்குறது? ஏன்னா கூடுதலாக கணினியில இரண்டாம் நிலை வர்ணங்கள் உருவாக்குறது இல்ல, கூடுதலாக இந்த மூன்றாம் நிலை வர்ணங்கள். இதை வந்து கணினியில வந்து ஆழமாக ஊடுருவி பார்த்தா மட்டும்தான் உங்களால விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது போட்டோஷாப் கிம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் விளங்கக்கூடியதாக இருக்கும். சோ இப்ப நாங்க பாக்குற நேரம் உங்களுடைய பாட புத்தகத்துல 104வது பக்கம் ஒரு மூன்றாம் நிலை வர்ணம் ஒன்று உருவாக்கப்படுகின்ற விதம் இருக்கு. சோ இந்த இடத்துல நாங்க கணினிக்கு தெரிந்த மொழி 0 பயன்படுத்த மாட்டோம். நாங்க நம்ம சிஸ்டத்துல பார்த்த ஒரு விடயம் 16 இலக்க பெறுவது. சோ அதை வைத்துதான் நாங்க அடிப்படையாக இந்த வர்ணங்களை தீர்மானிக்கிறது. சோ RGB இந்த மூன்று வர்ணங்களையும் உரிய முறையில விகிதாசார அடிப்படையில சேர்க்கிற நேரம் அதிலிருந்து பெறக்கூடிய ஒரு வர்ணம் தான் என்னது? இந்த மூன்றாம் நிலை வர்ணம். சோ இதனுடைய பெருமதி உங்களுடைய பாட புத்தகத்துல 00 தொடக்கம் 225 என்று போட்டிருக்குது. சோ அந்த இடத்துல அது 225 வராது, 255. சோ அதுல ஒரு சின்ன ஒரு பிழை திருத்தம், 255. சோ உயர் எல்லை வீச்சு. சோ இப்ப நாங்க 0 தொடக்கம் 255 வரையில நாங்க பெருமானங்களை உள்ளீடு செய்து அதை மாற்று வெவ்வேறு வகையில பெருமதிகளை மாற்றுவதற்கூடாக நாங்க ஒரு வர்ணத்தை உருவாக்க முடியும் இந்த மூன்றாம் நிலை வர்ணமாக. சோ இது கூடுதலாக போட்டோஷாப்ல இலகுவாக இருக்குது. கலர் பிக்கர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, நிறங்களை தெரிவு செய்து வடிவமைக்கிறதுக்கு கலர் பிக்கர் கூடுதலாக யூஸ் பண்ணுவோம். இந்த கேம்ப்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது. சோ கலர் பிக்கர், பேக்ரவுண்ட், ஃபோர் கிரவுண்ட் கலர்ஸ், இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. நீங்க அந்த கலர் பிக்கர் டூல பயன்படுத்தி நீங்க உங்களுடைய வர்ண தெரிவுகளை, ட்ரிப்ளட் கலர்ஸ் வர்ண தெரிவுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்க பார்ப்போம் வரைபொன்றின் நெருக்கம், கம்ப்ரஷன் ஆஃப் கிராஃபிக் சொல்றது. இப்ப நாங்க சும்மா ஒரு விஷயத்தை பார்ப்போம், உயர் பிரிதிறல் ஹை ரிசொலியூஷன் காணப்படுமாக இருந்தால் அதனுடைய கொள்ளளவு சைஸ் ஃபைலினுடைய சைஸ், அதாவது எங்களுடைய மெமரியில இடத்தை பிடிக்கின்ற அளவு கொள்ளளவு கூடியதாக இருக்கும். இது ஒரு பொதுவான உண்மை. அதே நேரத்தில் லோ ரிசொலியூஷன் இருந்தால் எங்களுடைய மெமரியில அந்த இமேஜ் ஆனது இடம் பிடிக்கக்கூடிய இடமானது குறைந்த அளவில் காணப்படும். சரியா? அப்போ நாங்க இந்த கம்ப்ரஷன் ஒரு விடயம், நாங்க இமெயில் அனுப்புறதுக்கு அல்லது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு படத்தை சென்ட் பண்ணுவதற்கு அல்லது வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவதற்கு அல்லது கூடுதலாக HTML இணையத்துல பக்கங்களை வடிவமைக்கிறதுக்கு இந்த கம்ப்ரஷன் மெதட் நம்ம கூடுதலாக யூஸ் பண்ணும். ஏன்னா ஃபுல் சைஸ் போட்டோமாக இருந்தால் லோட் ஆகிக்கொண்டே இருக்கும், சோ கூடிய அளவு டேட்டாஸ் தேவை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது. சோ அதன் காரணமாக நாங்க என்ன செய்வோம் சொன்னா இந்த வரைபொன்றின் நெருக்கத்தை பயன்படுத்தும். நெருக்கத்தை நாங்க பயன்படுத்துற நேரம், சேவ் பண்ற நேரம் தான் இந்த நெருக்கத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சேவ் பண்ற நேரம் அதற்கு உருவாக்கப்பட்ட நெறிமுறை அல்கோரிதத்து கூடாக அவர் என்ன செய்யும், அந்த வரைபுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில பொருந்தக்கூடிய உத்திகளை கையாண்டு வரைபொன்றின் நெருக்கமானது கணினியால் வடிவமைக்கப்படும். அது நாங்க வடிவமைக்கிறது இல்ல, கணினியால் வடிவமைக்கப்படும். அவ்வாறு கணினியால் வடிவமைக்கப்படுறது வந்து இரண்டு விதையாக பார்க்கலாம், பாதிப்படையும் நெருக்கம், பாதிப்பில்லாத நெருக்கம் அப்படின்னு சொல்லி இரண்டாக நாங்க பார்க்கலாம். பாதிப்படைகிற நேரம், நாங்க ஒரு படத்தை கம்ப்ரஷன் பண்ற நேரம், அதாவது வந்து அந்த மூல வரைவு அந்த படத்தினுடைய உண்மையான அந்த படம் கம்ப்ரஷ் பண்றதுக்கு முதல்ல இருந்த படத்தினுடைய குவாலிட்டியானது கம்ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தினுடைய குவாலிட்டியானது குறைவடைந்து காணப்படும். இதை நாங்க சொல்றது பாதிப்படையும் நெருக்கம். அதே நேரத்தில் பாதிப்படையாத நெருக்கம்னா ஆல்ரெடி ஹை குவாலிட்டியில இருந்த ஒரு படத்தை கம்ப்ரஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய படமானது ரெண்டும் சேம் குவாலிட்டியில இருக்கும், ஆனா சைஸ் வந்து குறைந்திருக்கும், ஆனா படத்தினுடைய குவாலிட்டி உயர்வாக இருக்கும் அதே அளவில். சோ இதை சொல்றது பாதிப்பில்லாத நெருக்கம். சோ இப்ப இந்த பாதிப்பில்லாத நெருக்கத்தை நாங்க எவ்வாறு இந்த ஃபைல் ஃபார்மட்டு கூட சேவ் பண்ணது கூட பெற்றுக்கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். சரியா? பாதிப்படைய கூடிய நெருக்கமாக நாங்க பல்வேறு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கோப்பு நீழ்ச்சிகளை நாங்க சொல்லலாம், அதாவது இமேஜுக்குரிய கோப்பு நீழ்ச்சி, அதுதான் இப்ப நான் இந்த இடத்துல கதைக்கிறேன். சோ JPEG TIFF இது ஒரு படத்தினுடைய கோப்பு நீழ்ச்சி. சரியா? இமேஜ் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்றது. சோ JPEG நீங்க ஒரு படத்தை வைத்துக் கொண்டு அதை கம்ப்ரஷன் பண்ணீங்களாக இருந்தால் அதனுடைய குவாலிட்டி குறையும். TIFF ஒரு படம் இருக்குமாக இருந்தால் அதுக்கு நீங்க கம்ப்ரஷன் கொடுத்தீங்களாக இருந்தால் அதனுடைய குவாலிட்டியும் குறைவடையும். அதே நேரத்தில் கம்ப்ரஷன் பண்ற நேரம் குவாலிட்டி குறையாம எடுக்கக்கூடிய வசதியும் இருக்குது. சோ அதுக்கான ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்த்தோமாக இருந்தால் GIF GIF ஃபைல் சொல்லுவோம். அதேதான் PNG ஃபார்மெட், அடுத்தது ரோ ஃபார்மெட். சரி, கிஃப்ன்றது அசைவூட்டங்களை கூடியதாக உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த PNG வந்து உருவத்தை மட்டும், PNG பேக்ரவுண்ட் இல்லாத உருவத்தை சேமிப்பதற்காக கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய கோப்பு நீழ்ச்சிகள். இந்த ரோ ஃபைல்ன்றது கேமராவில் நாங்கள் ஒரு போட்டோஷாப் அடிக்கிற நேரம் அதனுடைய பின்னணி வடிவமைப்புகளை வந்து ரோ டேட்டா கூடாக வடிவமைக்கக்கூடியதாக பயன்படுத்தப்படுற ஒரு ஃபார்மெட் தான் இந்த ரோ ஃபார்மெட். இது கூடுதலாக கணினியில் காணப்படாது, இது கேமரா டிஜிட்டல் கேமராஸ்ல மட்டும்தான் இருக்கும் இந்த ரோ அப்படின்ற ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன். சரியா? ஹை குவாலிட்டி கேமராஸ். சோ அப்ப இந்த ஃபைல் ஃபார்மெட்ல இருக்கிறத வந்து நாங்க எடிட் பண்ணக்கூடியதா இருக்கும். அதனாலதான் பாருங்க, உங்களுடைய டிஜிட்டல் கேமரால படிக்கிற ஒரு போட்டோவை இலகுவாக வடிவமைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய ஸ்டூடியோ. ஸ்டூடியோக்கள் வந்து அவங்களோட இதுல வந்து ஒரு போட்டோ அடிக்கிறாங்க, ரெண்டு ஷார்ட் செவாகும், ஒன்னு JPEG ஷார்ட் ஆகும், இன்னொன்று ரோ ஃபைல்ல செவாகும். சோ JPEG ஃபைல்ல ஏதாவது சிக்கலாக இருந்தால் எதுவும் ஃபைல் அல்லது உங்களுடைய படம் குவாலிட்டியின்மை அல்லது தெளிவில்லாம இருந்தால் இந்த ரோ ஃபைலை வச்சு தான் அவங்க எடிட் பண்ணி அதை பழைய நிலைமையை கொண்டு வரும். ரோ ஃபைலை வச்சு பிரைட்னஸ் மற்றது அதனுடைய கான்ட்ராஸ்ட் இப்படி ஏகப்பட்ட விடயங்களை நம்ம கூட்டி குறைக்கலாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நேச்சுரலாக. சோ அப்ப இதுவும் இரண்டு வகையான விடயங்களாக நாங்க இந்த இடத்துல கருதக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நாங்க ஒரு விடய முக்கியமான விடயம் இருக்குது, வரைவின் வகைகள், கிராஃபிக் டைப்ஸ். நாங்க இந்த கிராஃபிக் டைப்ஸ் வந்து பிரதானமாக இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பரவல் வரைவு, ராஸ்டர் கிராஃபிக். இன்னொன்று வெக்டர் கிராஃபிக், நெறிய வரைவு. சரி, அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க மென்பொருள் இதுக்குன்னு சொல்லி இந்த பட வரைவுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஒவ்வொரு மென்பொருளை பயன்படுத்துவோம். சோ அந்த வகையில பாக்குற நேரம் இந்த ராஸ்டர், ராஸ்டர் வெக்டர் இப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்றது, அது தொடர்பான விடயங்களை நீங்க கட்டாயம் அறிஞ்சிருக்கவே வேண்டும். சோ அந்த வகையில பாக்குற நேரம் இந்த ராஸ்டர் வந்து பல்வேறு வர்ணங்களை கொண்ட பட மூலக்கூட்டத்தால் உருவாக்கப்படும். முதலாவது விடயம் ராஸ்டர், பட பரவல் வரைவு பல்வேறு வர்ணங்களை கொண்டு உருவாக்கப்படும். ஆனா வெக்டர் வந்து கேந்திர கணித உருக்களால் உருவாக்கப்படுகிறது, சில ஜியோமெட்ரோவைஸ். இது முதலாவது வேறுபாடாக சொன்னோம். இரண்டாவதாக பரவல் வரைவு உருவாக்கத்தின் போது கோப்பு விவரம் பேணப்படுவதில்லை, அதாவது அந்த ஃபைல் டிஸ்கிரிப்ஷன், ஃபைல் டிஸ்கிரிப்ஷன் அதுகள் சம்பந்தமான விவரங்கள் பேணப்படுவதில்லை இந்த பரவல் வரைவு உருவாக்குற நேரம். ஆனால் இந்த வெக்டர் வரைவு, நாங்க வெக்டர் கிராபிக்ஸ் நம்ம உருவாக்குற நேரம் அதுல உருவாக்கப்படுகின்ற கோடுகள் எண்ணிக்கை, வளைவுகள், பிரயோகிக்கப்படுகின்ற வர்ணங்கள், ஆரம்பம், முடிவு, நேரம், சகல விடயங்களும் பேணப்படும். மூன்றாவது வேறுபாட்டை நாங்க பார்க்கிற நேரம் பரவல் வரைவின் தரம் அதனை நெருக்கும் போது குறைக்கப்படும். முக்கியமான விடயம், அப்போ நீங்க ஒரு ராஸ்டர் கிராபிக்ல யூஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு படமானது கம்ப்ரஷன் பண்ற நேரம் அதனுடைய தரமானது குறைக்கப்படும். ஆனால் நெறிய வரைவின் தரம், வெக்டர் கிராபிக்ஸ் தரம் வந்து கம்ப்ரஷன் பண்ணாலும் குறைவடையாது. ஆகவே இதுல இருந்து நாங்க ஒரு முடிவு சொல்லலாம், என்னது, ஒரு படத்தை அதனுடைய சைஸ், பிசிக்கல் சைஸ், அதாவது வித் ஹைட், அதை நம்ம பெருப்பிக்கிறதுக்கு இந்த ராஸ்டர் கிராபிக் பொருத்தமில்லை. எது பொருத்தம், வெக்டர் அதாவது நெறிய வரைவே பொருத்தமானது. அதே நேரத்தில் பரவல் வரைவின் உருவாக்கம் கணினிக்கு குறைவான இடம் தேவை. சில நினைவகத்தில் பரவல் வரைவு உருவாக்க ராஸ்டர் இமேஜ் சைஸ் வந்து பிசிக்கல் கொள்ளளவு குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய வரைவு ராஸ்டருக்கு கூடுதலாக தேவைப்படும். இப்ப இதுல ஒரு இறுதியான ஒரு விஷயத்தை நாங்க பார்ப்போம். அப்ப நாங்க எந்தெந்த மென்பொருள்களை பயன்படுத்தி இந்த ராஸ்டர் அண்ட் வெக்டர் கிராபிக்ஸ் உருவாக்கலாம். பரவல் வரைவை உருவாக்குறதுக்கு நாங்க அடோபி இமேஜ் ரெடி, அடோபி போட்டோஷாப், ஆர்ட் வேவர், கொரல் போட்டோ பெயிண்ட், கிம், டியூலக்ஸ் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் போட்டோ எடிட்டர், இந்த மாதிரியான மென்பொருள்களை பயன்படுத்தி உருவாக்கும். அதே நேரத்தில் நிறைய வரைவுகளை உருவாக்குறதுக்கு அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் சிறந்த ஒரு மென்பொருள், அடோபி லைவ் மோஷன், கொரல் பெயிண்ட் ஷாப் ப்ரோ, அடோபி ஃபயர் ஒர்க்ஸ், ட்ரோ பிளஸ், கொரல் ரோ, லிட்டா பெயிண்ட் போன்ற மென்பொருளை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம், இந்த வெக்டர் கிராபிக்ஸை உருவாக்கிக் கொள்ள முடியும். சோ அந்த வகையில நீங்கள் கிம்ப் ஒரு இலவச மென்பொருள், சோ யார் வேணாலும் பயன்படுத்தலாம். சோ அனைவராலையும் இதை பதிவிறக்கம் செய்து உங்களுடைய கணினியில நிறுவி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறைந்தளவு இட ஒதுக்கீடு தேவை, குறைந்தளவு ரேம் போதும். போட்டோஷாப்புக்கு மாதிரி கூடுதலான இடஒதுக்கீடோ ரேமோ தேவைப்படாது. சோ சாதாரண கணினிகளில் இயங்கக்கூடியதாக இந்த கிம் சாஃப்ட்வேர் வடிவமைக்கப்பட்டிருக்குது. சோ அதனை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், பரவல் வரைவு ராஸ்டர் வரைவுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. சோ அதை தொடர்பான விளக்கங்கள் உங்களுடைய பாடப்பகுதியில அதனுடைய இடைமுக தோற்றம், அதனுடைய ஒவ்வொரு டூல்ஸ், அதனுடைய ஷார்ட்கட் சாவிகள், அதனுடைய பயன்பாடு தொடர்பான விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய பாட புத்தகத்தில் காட்டப்பட்டிருக்குது. ஸோ அதனை நீங்கள் நன்கு வாசித்து கணினியில் கிம்ப் சாஃப்ட்வேரை இணையதளத்திலிருந்து தரவிறக்கம் செய்து நிறுவி அதனை செய்து பார்ப்பதற்கூடாக உங்களுக்கு போதுமான பயிற்சி கிடைக்கும். அதனுடைய போதுமான விளக்கமும் உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோ அந்த பிராக்டிக்கல் செஷனை வந்து வானொலி கூட செய்ய முடியாத காரணம், அதனால் நீங்கள் வீட்டில் செய்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு மேலதிக விளக்கம் வழங்கப்படும். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 077 1994 924. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் செஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் நான் உங்களுக்கு தியரியான ஒரு விடத்தில் சொல்றேன். கிம் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எங்களுக்கு பல்வேறு பயன்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ படிமானங்களோட சேர்மானத்தை உருவாக்கி வரைபொன்றை பெறக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் கேமரா காட்சிகளை, இலக்கமுறை கேமரா காட்சிகளை படமெடுக்கப்பட்டு அதனை எடிட் செய்யக்கூடிய வசதி, இலக்கமுறை கேமரா வசதி கையடக்க தொலைபேசியில் எடுக்கப்பட்ட படிமங்களை எடிட் செய்யக்கூடிய வசதி, அதே நேரத்தில் ஒரு படத்தினுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன், ஒரு படத்தினில் ஒரு சில மாற்றங்களை செய்வதற்கான விடயங்கள், ஒரு படத்தினுடைய குவாலிட்டி, ஒரு படத்தினுடைய கம்ப்ரஷன் போன்ற விடயங்களை நாங்கள் கேம் சாஃப்ட்வேர் கூட இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பாட புத்தகத்தில் காட்டப்பட்டுள்ள வழிகாட்டலுக்கு கூட நீங்கள் செய்து பார்க்கின்ற நேரத்தில் உங்களால் மேலதிக விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாது என்னுடைய யூடியூப் தளத்தில் இது தொடர்பான பிராக்டிக்கல் செஷன் போடப்படும். அதையும் நீங்கள் பார்த்து பயனை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ என்னுடைய யூடியூப் தளத்தில் இதனை பார்வையதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றதை தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்ததாக நாங்கள் இரு பரிமாண ஒளியியல் அசைவூட்டம் அது தொடர்பான விடயத்தை பார்ப்போம். அதாவது 2D, 2D, அதாவது இதுவரைக்கும் பார்த்த விடயம் சாதாரண ஒரு அசையாத நிலைத்த படம். அந்த படத்தை, அதனுடைய வகைகள், அந்த படம் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது, அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய வர்ணங்களோட அமைப்பு எப்படி காணப்படுகின்றது, அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய கம்ப்ரஷன் மெதட், அதனுடைய இரண்டு பிரதான பிரிவுகள், அதனை எவ்வாறு உருவாக்க முடியும், எந்தெந்த மென்பொருள்களை பயன்படுத்தி எவ்வாறான பட உருவங்களை உருவாக்க முடியும் என்பது தொடர்பான விடயங்களை பார்த்தோம். அடுத்ததாக இரு பரிமாண ஒளியியல் அசைவூட்டம் அது தொடர்பான விடயங்களை சற்று பார்ப்போம். அதாவது இதை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றதா, கார்ட்டூன் படம் படங்களின் அசைவூட்டத்தை கொடுத்தமாக இருந்தால், ஒரு படம் அசைறதாக இருந்தால் அதை நம்ம சொல்லலாம் ஒளியியல் அசைவூட்டம். சோ அப்ப இது வந்து முதல் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது கார்ட்டூன் படங்களை அசைவூட்டங்கள் மேற்கொள்வதற்காகவே இது பயன்படுத்தப்பட்டது, அதாவது சிறுவர்களை கவர்வதற்காக. அப்போ நீங்க எல்லாரும் கார்ட்டூன் பார்த்திருப்பீங்க, அதனுடைய ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு சவுண்ட் ஒலிக்கு ஏற்ற மாதிரி அசைகின்றது, அதான் அதனுடைய பிரதான அம்சம். சோ அப்ப அதைத்தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இப்ப ஒளியியல் அசைவூட்டம் என்ற நேரம் நாங்கள் ஒரு சில விடயங்களை பார்க்கணும். சோ ஒளியியல் அசைவூட்டம் என்றால் என்ன, ஒளியியல் அசைவூட்டத்தை நாங்கள் எப்படி சொல்லணும் சொன்னா, ஒரு இலக்கு பொருள், அதாவது இலக்கு பொருள் என்ற நேரம் ஆப்ஜெக்ட், அதாவது வந்து எந்த பொருள், அதாவது இப்ப நாங்க ஒரு படத்தை எடுத்தோம், அதுல படத்துல மனிதர்கள் இருக்கலாம், அல்லது ஒரு மேசை இருக்கலாம், அல்லது ஒரு கட்டடம் இருக்கலாம், ஒரு வாகனம் இருக்கலாம், அல்லது ஒரு பறவை இருக்கலாம். அப்படி ஒரு படத்தை எடுத்தோமாக இருந்தால் பல்வேறு விடயங்கள் இருக்கும். அந்த பல்வேறு அனைத்து விடயங்களையும் நாங்க சொல்லலாம் என்னது, இலக்கு பொருள், அதான் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். சரி, ஒட்டுமொத்த படத்துல உள்ளது பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். அந்த பிரிச்சு பிரிச்சு பாக்குற ஒவ்வொரு விடயத்தையும் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், இலக்கு பொருள். ஒவ்வொரு இலக்கு பொருள்களும் ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பின்னணியை வச்சு அசைய போகுது. சரியா, அந்த அசைவதை காட்டுவதற்காக உருவாக்கப்படுகின்ற கட்புல அசைவூட்ட காட்சியை, அதாவது வரிசையான முறையில் சட்டகங்கள், ஒவ்வொரு சட்டகம், ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சட்டக ரீதியில அசைவூட்டங்கள் ஒரு ஒழுங்கு முறையாக வடிவமைக்கப்படும். இதைத்தான் நாங்க என்ன சொல்ல போறோம், ஒளியல் அசைவூட்டம். அப்ப இதே நேரத்தில் நாங்க இந்த ஒளியல் அசைவூட்டத்தை வேகம் கூட்டலாம், வேகத்தை குறைக்கலாம், ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. இப்ப இதுல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஒரு படம் இருக்குது, ஒரு படத்தின் பல்வேறு இலக்கு பொருள்கள், அதாவது அந்த படத்தில் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன நிறைய விடயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விடயங்களும் அந்த படத்தின் பின்னணியை அடிப்படையாக கொண்டு பின்னணி நிலையாக இருக்க அதற்கு முன்னால் உள்ள ஒவ்வொரு இலக்கு பொருள்களும் அசையக்கூடியதாக உள்ள ஒரு விடயமே ஒளியல் அசைவூட்டம் என இலகுவாக சொல்லுங்க. இதைத்தான் நீங்க கார்ட்டூன் சொல்றீங்க. கார்ட்டூன்ல ஒரு பொம்மை அசைந்து கதைத்துக் கொண்டு இருக்குது, ஒரு வாகனம் ஒரு வீதியில ஓடிக்கொண்டிருக்கு. சோ வீதி கட்டடங்கள் எல்லாம் நிலையாக இருக்க வாகனம் மட்டும் அசையும். சோ அந்த இடத்துல வாகனம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டுக்கு நாங்க அசைவூட்டத்தை கொடுத்துருக்கோம். சோ இதை நாங்க சொல்ல போறோம் ஒளியல் அசைவூட்டம். இது ஓர்டராக அசை, அதாவது ஒரு ஓர்டர், இதுக்கப்புறம் இது வரணும், இதுக்கப்புறம் இது வரணும் அப்படின்ற ஒரு ஓர்டரை நாங்க இந்த இடத்துல கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். சோ அந்த ஓர்டராக அசைறதுக்காக நாங்க பயன்படுத்துற போற ஒரு நுட்ப முறை தனது இந்த சட்டகங்கள். இப்ப இந்த சட்டகங்களை பார்க்கிற நேரம் ஒளியல் அசைவூட்ட வடிவமைப்புக்காக சட்டகங்கள் பயன்படுத்தப்படுகின்றது, சரியா? அப்ப அதுல முதலாவது இந்த நாங்க இந்த சட்டகத்தை பார்க்கிற நேரம் சட்டகங்கள் பல வகையாக நாங்க பிரிச்சு பார்க்கலாம். முதன்மை சட்டகம் கீ ஃப்ரேம், ட்வின் சட்டகம், அத இங்கிலீஷ்ல ட்வின் ஃப்ரேம் நம்ம சொல்லுவோம். மூன்றாவது வெறுமை பிரதான சட்டகம், பிளாங்க் கீ ஃப்ரேம். சரி, அப்ப இந்த மூன்று வகையான ஒளியல் அசைவூட்டம் பயன்படுத்தப்படுற சட்டகங்கள் காணப்படுகிறது. இப்ப முதன்மை சட்டகன்ற நேரம் ஒளியல் அசைவூட்டத்திற்கு பிரயோகப்படுகின்ற சட்டகங்கள் விசேடமாக ஓர் சட்டகமாகும். அதாவது இந்த ஒளியல் அடிப்படையாக நாங்க ஒளியல் அசைவூட்டத்துக்கு தெரிவு செய்து பயன்படுத்துகின்ற சட்டகத்தை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், முதன்மை சட்டகம்னு சொல்லப்படும். அதாவது இதை மேலும் சொல்றதாக இருந்தால், அசைவூட்டம் ஒன்றில், முழுமையான அசைவூட்டம் ஒன்றில் முக்கியமான இடங்களில் முதன்மை சட்டகங்கள் நிறைய பயன்படுத்த முடியும். ஒரு ஆரம்பத்தில் ஒரு அசைவூட்ட காட்சியில, ஒரு ஒளியல் அசைவூட்ட காட்சியத்தில் ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் பயன்படுத்தப்படுற சட்டகங்கள் நாங்கள் என்ன சட்டங்கள் சொல்லலாம், முதன்மை சட்டகம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது சட்டகம் ட்வின் சட்டகம், அசைவூட்டலில் கட்புல திரிபு காட்சிகள் வடிவமைக்கப்பட்டு ட்வின் சட்டகத்தில், அதாவது கட்புல திரிபு காட்சிகள். சரி, அப்போ இந்த இடத்துல நாங்க பார்க்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, முதன்மை சட்டகத்து சட்டகங்கள், முதன்மை சட்டகங்கள் ரெண்டிற்கிடையே அசைவூட்டத்தை வடிவமைக்க ட்வின் சட்டகம் பயன்படுத்தப்படுகிறது. ஏதாவது இரண்டு முதன்மை சட்டகங்களுக்கு அசைவூட்டத்தை வடிவமைப்பதற்கு இந்த ட்வின் சட்டகம் பயன்படுத்தப்படுகிறது. கணினி நிகழ்ச்சியினாலே தீர்மானிக்கப்படும், இது இந்த ட்வின் சட்டகம். ஆனால் முதன்மை சட்டகம் பயனரால் தீர்மானிக்கப்படும். இந்த இடத்துல நாங்க பார்க்கிற நேரம், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தால், ஒரு செகண்டில் 24 சட்டகங்களை இணைத்து அசைவூட்டம் ஒன்றை வடிவமைக்க முடியும். அதே நேரத்தில் அதில் ஆரம்பமும் இறுதியும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது என்ன சட்டங்களாக இருக்கணும், முதன்மை சட்டங்களாக இருக்கணும். அதே நேரத்தில் மிகுதி எஞ்சிய 22 சட்டங்களும் என்ன சட்டங்களாக இருக்கணும், ட்வின் சட்டகமாக வடிவமைக்கப்படும். இதுதான் இந்த ஒளியல் அசைவூட்டத்தில் சட்டகத்தில் உள்ள அடிப்படையான விடயம். சின்ன சின்ன விஷயங்கள், சட்டகங்களை வடிவமைக்கிற நேரம், புதிய சட்டகங்களை சேர்க்கிற நேரம் மீண்டும் மீண்டும் ரிபீட் ஒளியல் அசைவூட்டத்தை நாம என்ன செய்யலாம், அதிகரிக்க முடியும். எத்தனை சட்டகங்களை சேர்க்கிறோமோ அத்தனை சட்டகங்களுக்கு ஏற்ற மாதிரியான அசைவூட்டங்களை நாங்கள் வழங்க முடியும். சரியா, திரும்ப திரும்ப சொல்றாங்க, அதெல்லாம் சொல்றதாக இருந்தால் லூப்னு கூட சொல்லலாம். திரும்ப திரும்ப அந்த காட்சி அசைந்து கொண்டே இருக்கிற நேரம் அது ஒரு படமாக மாறும், அதாவது ஒளியல் அசைவூட்ட முடிய படமாக மாறும். வெறுமை சட்டகம் என்ற நேரம் நேர சட்டகத்துக்கு, நேர சட்டகங்களுக்கு நாங்க முதன்மை சட்டம் ஒன்றை உள்ளீடு செய்வதால், அதே நேரத்தில் ஒரு ஒளியல் அசைவூட்டத்தின் இறுதியில் இன்னும் ஒரு அசைவூட்டத்தை குறித்த ஒளியல் அசைவூட்டத்துடனேயே உருவாகக்கூடியதாக நம்ம இந்த வெறுமை முதன்மை சட்டங்களை பயன்படுத்த முடியும். சரியா? அப்ப இது உங்களுக்கு நீங்க செய்து பார்க்கிற நேரம் தான் இது உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலான விடயங்கள் என்று சொன்னால். இதுல சில அடிப்படையான விடயங்கள் இந்த சட்டகம் தியரி ரீதியாக உங்களுக்கு விளங்கிக் கொண்டாலும் அதை பயிற்சி ரீதியாக செய்யற நேரம் தான் இதுதான் இந்த சட்டகம், இந்த சட்டகத்துல இதை இப்படி பயன்படுத்த முடியும், இந்த சட்டகம் தான் இது அப்படின்ற. சோ அப்ப நான் உங்களுக்கு சமரியாக சொல்றேன். சரி, அப்ப உங்களுக்கு இன்னும் இலகுவாக விளங்க கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒளியியல் அசைவூட்டத்தில் அடிப்படையான அம்சம் இந்த சட்டகங்கள். சட்டகங்களை நாங்கள் பிரதானமாக மூணு சட்டங்களாக வகைப்படுத்தலாம். முதன்மை சட்டகம், இரண்டாவது ட்ரூயின் சட்டகம், மூன்றாவது வெறுமை பிரதான சட்டகம். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்க கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த அசைவூட்டத்தில் பிரதானமாக மூன்று சட்டகங்கள் இருக்குது. இந்த மூன்று சட்டகங்களையும் முதன்மை சட்டகம், ட்வின் சட்டகம், வெறுமை பிரதான சட்டகம். இப்போ முதன்மை சட்டகம் என்ற நேரம் ஒளியல் அசைவூட்டத்தில் ஆரம்பத்திலும் இறுதியிலும் பயனரால் தெரிவு செய்யப்படுகின்ற முழுமையான அசைவூட்டம் ஒன்றுடன் கூடிய சட்டகங்களே இந்த முதன்மை சட்டகங்கள். இரண்டாவது இரண்டு முதன்மை சட்டகங்களுக்கு இடையே அதற்கு இடையே அசைவூட்டத்தை வடிவமைக்கிறது பயன்படுத்தக்கூடிய சட்டகங்கள் அனைத்தும் இந்த ட்வின் சட்டகம். சரியா? இது வந்து பயனரால் தீர்மானிக்கப்பட முடியாது, இது கணனி செயனராலே தீர்மானிக்கப்படுகின்றது. முக்கியமான விடயம் இதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். ஒரு செகண்ட்ல 24 சட்டங்கள், 24 சட்டங்களை இணைத்து அசைவூட்டம் என்ற 24 ஃப்ரேம்ஸ் ஃப்ரேம்ஸ் என்ற ஒரு படங்கள், 24 படம் இருக்குது, 24 படங்களும் அசையணும் ஒரு செகண்ட்ல அசையக்கூடியதாக இருந்தால் 24 ரெண்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். முதல்லையும் இறுதியிலும் வரக்கூடியது முதன்மை சட்டகம். அப்ப எஞ்சியது 22, ஆகவே அந்த எஞ்சிய 22 என்ன சட்டமாக இருக்கும்? ட்வின் சட்டமாக இருக்கும். ஏன்னா ட்வின் சட்டகத்தினுடைய பிரதான குறிக்கோள் இரண்டு முதன்மை சட்டங்களுக்கிடையே அசைவூட்டங்களை வடிவிப்பது. அடுத்த விடயம், நாங்க இந்த அசைவூட்டங்களை நேர சட்டங்களுக்கு புதிய சட்டங்களை சேர்ப்பதனால் அதனுடைய ஒளியல் அசைவூட்டத்தை திரும்ப திரும்ப என்ன செய்ய முடியும்? நடைமுறைப்படுத்த முடியும். அதாவது ரிபீட் ஆப்ஷன் அல்லது லூப்னு கூட சொல்லலாம். திரும்ப திரும்ப அந்த அசைவூட்டம் நடந்து கொண்டே இருக்கும். சோ இதனால அந்த சட்டகம் இயங்கக்கூடிய நேரமானது என்னது? அதிகரிக்கும். அதே நேரத்தில் நேர சட்டகத்துக்கு வெறுமை முதன்மை சட்டகம் ஒன்றை உள்ளீடு செய்வதால் குறித்த அசைவூட்டமானது ஒளியல் அசைவூட்டத்துடன் இணைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது புதிய ஒரு சட்டகத்தை நீங்க உருவாக்கணுமாக இருந்தால் நீங்க நேரடியாக ஜஸ்ட் பிளாங்க் ரீஃபேமை இன்செர்ட் பண்ணி அதுல உங்களுக்கு தேவையான அசைவூட்டங்களை நேர சட்டகத்துக்கு ஏற்ற மாதிரி வடிமைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை பயன்படுத்தி வெறுமை முதன்மை சட்டகத்தை பயன்படுத்தி. சரியா? அப்போ ஆல்ரெடி உள்ள ஒரு அசைவூட்ட சட்டகத்தோட இன்னொரு அசைவூட்ட சட்டகத்தை நாங்க இணைக்க முடியும். எதை பயன்படுத்தி? இந்த வெறுமை முதன்மை சட்டகத்தை பயன்படுத்தி. அப்போ நாங்க இந்த அடிப்படையான விடயங்களை பார்க்கிற நேரம் அப்போ இந்த ஒளியல் அசைவூட்டத்தில் முக்கியமான பிரதான விடயம் சட்டகங்கள் ஃப்ரேம்ஸ் தான். அப்போ இந்த ஃப்ரேம்ஸ் சரியான முறையில் நீங்க கையாளக்கூடியதாக இருந்தால் நீங்கள் இலகுவான முறையில் இரு பரிமாண ஒளியல் அசைவூட்டங்களை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் அதில் உள்ள பார்க்குற முக்கியமான விடயம் நாங்கள் எதை பயன்படுத்தி இரு பரிமாண ஒளியல் அசைவூட்டங்களை உருவாக்க முடியும். அந்த வகையில் பார்க்குற நேரம் விக்டோரியன் கியாட்டோன்னு சொல்லி ஒரு இலவச மென்பொருள் இருக்குது. அதெல்லாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட மென்பொருள்கள் இருக்குது. நீங்கள் அடோபி ஃபிளாஷ் அப்படின்ற ஒரு மென்பொருள் இருக்குது, மிகவும் சிறந்த மென்பொருள். ஸோ அது இலவச மென்பொருள் அல்ல. ஸோ உங்களுக்கு இலவச மென்பொருளாக உங்களுடைய பாட பரப்பில் வெக்டோரியன் கியோட அந்த மென்பொருளை பயன்படுத்தி நீங்கள் இலகுவாக என்ன செய்யலாம், அசைவூட்டங்களை, 2D அசைவூட்டங்களை வடிவமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. சோ அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், இலகுவாக உங்களுடைய இருபரிமாண அசைவூட்டங்களை வடிவமைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ஒளி விளைவுகள், அதாவது ஒரு ஒளியை எவ்வாறு கணினியை பயன்படுத்தி உருவாக்க கூடியதாக இருக்கின்ற ஒரு விடயத்தை பார்ப்போம். சோ எங்களுடைய கருத்து பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்காக கட்டாயமாக செவிப்புலன் ரீதியாக ஒரு கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை புலக்கண்ணால் பார்க்கக்கூடியதாக உருவாக்காமல் காதால் கேட்கக்கூடியதாக கணினியை பயன்படுத்தி ஒளி விளைவுகளை உருவாக்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில நாங்க ஒளி தரவுகளை பதிவு செய்ய கணினியில பல்வேறு பட்ட மென்பொருள்கள் இருக்குது, பல்வேறு பட்ட கருவிகள் இருக்குது. உதாரணத்துக்கு நுணுக்கு பண்ணி கூடாக தான் நான் ஒரு ஒளியை கணினிக்கு உள்ளீடு செய்ய முடியும். ஒரு ஒளி வெளியீட்டை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் ஒளி பெருக்கியின் உதவி கூடாக தான் நான் ஒளியை வெளியீடாக பெற்றுக் கொள்ள முடியும். சோ இந்த ரெண்டு அடிப்படை விடயங்களுக்கு கூடாகவும் கணினிய பயன்படுத்துற நேரம் அதற்குரிய விசேடமான மென்பொருள்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இல்லாட்டி நான் ஒரு உரிய முறையில ஒரு ஒளியை உருவாக்க முடியாது, அல்லது சேமிக்க முடியாது, அல்லது அதனுடைய கோப்பு நீழ்ச்சியை உருவாக்க முடியாது. சோ அதற்காக உங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சிறந்த இலவச மென்பொருள் தான் இந்த ஒடாசிட்டி. ஒடாசிட்டியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மென்பொருள், இலவச மென்பொருள்ன்ற ரீதியில உங்களுடைய ஒளிகளை மிகவும் வினைத்திறனான முறையிலே உருவாக்கிக் கொள்ள முடியும். அப்ப இந்த ஒடாசிட்டியோட பயன்பாடு என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு, இந்த ஒடாசிட்டியை வச்சு என்ன செய்யலாம், சவுண்டை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? இல்லை, இந்த ஒடாசிட்டியில மிகவும் நிறைய பயன்பாடுகள் காணப்படுகின்றது. நிறைய பேருக்கு தெரியாத நிறைய பயன்பாடுகள் காணப்படுகின்றது. உங்களுடைய பாடத்தில் ஒடாசிட்டி மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது, அது இல்லாம பவர் சவுண்ட் எடிட்டர், MP3 டிரெக்ட் கார்ட், மியூசிக் எடிட்டர் ஃப்ரீ, வேவ் சோனார், ஓடார், வேவ் பேட், சவுண்ட் என்ஜின், வேவ் எடிட்டர், இப்படி ஏகப்பட்ட ஒளியை உருவாக்கக்கூடிய மென்பொருள்கள் காணப்படுகின்றது. ஆனால் இதில் மிகவும் சிறப்பான இலவசமாக ஒரு திறந்த மூல மென்பொருளே இந்த ஒடாசிட்டி. சோ அது விண்டோஸ் பணி செயல்முறை மேல் இறங்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை பயன்படுத்தி நாங்கள் என்னென்ன பயன்களை பெற்றுக் கொள்ளலாம், நேரடியாக எங்களுடைய குரல்களை ஒளிப்பதிவு செய்யக்கூடியது வசதி. இரண்டாவது, கணினியில் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒளிக்கோப்புகளையும் எங்களால் ஒளிப்பதிவு செய்ய முடியும். இதுதான் முக்கியமான படி. அதே நேரத்தில் ஒரு ஒளித்தரவை, அனலோக்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒளித்தரவை டிஜிட்டல் முறையில மாற்றத்துக்கு, அல்லது இரு வெட்டுகளில் உங்களுடைய சிடி அல்லது டிவிடிஸ்ல பாட்டு கேட்கறதுக்காக ஸ்பெஷலாக சேமிக்கக்கூடியதாகவும் இந்த மென்பொருள் வசதி அளிக்கின்றது. அதே நேரத்தில் பல்வேறு பட்ட ஒளி கோப்பு நீழ்ச்சி, வேவ், AIFF, FLAC, MP2, MP3, இப்படி போன்ற பல்வேறு ஒளி கோப்பு நீழ்ச்சிகளை உருவாக்கக்கூடிய வசதியும் இந்த மென்பொருளில் காணப்படுகின்றது. அடுத்ததாக ஒளியினை, அதாவது சவுண்ட வருவிளைவாக்கல், அதாவது சவுண்ட் மிக்சிங், இரண்டு பாட்டுகளை மிக்ஸ் பண்றது. ஒரு பாட்டில் உள்ள வோக்கால், ஒரு ஆள் பாட்டு படிக்கிறாரு, அந்த பாட்டில் உள்ள சவுண்ட், சவுண்டை தனியாக கட் பண்ணி எடுக்கலாம், மியூசிக்கையும் தனியாக கட் பண்ணி எடுக்கலாம். மிகவும் ஒரு பெஸ்டான ஒர்க்னு சொல்லலாம். தேவையற்ற பகுதியில் வெட்டி நீக்குதல், இப்படிப்பட்ட நிறைய வேலைகளை செய்யும். ஸோ அப்போ உங்களுக்கு, நீங்கள் பாட்டில் பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமான ஒரு ஆளாக இருந்தால், நீங்கள் அந்த பாட்டோட வோக்கால் சவுண்டை மட்டும், அதாவது வாய்ஸை மட்டும் கட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சு நீங்கள் பாட்டு படிக்கக்கூடிய ஒரு வசதியை இந்த மென்பொருளை பயன்படுத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் என்னுடைய யூடியூப் பக்கத்தில் போடப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் சென்று பார்த்து பயனடைவீர்கள் என்று நம்புகின்றேன். ஸோ அப்போ ஒரு ஒளியிட வேகத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். வேகமாக படிக்கிறதாக மாற்றலாம், அல்லது ஸ்லோவாக, ஸ்லோ மோஷனில் படிக்கிற மாதிரி மாற்றலாம். இப்படி பல்வேறு பட்ட நன்மைகள் இந்த ஒடாசிட்டி. ஒடாசிட்டி மென்பொருளை காணப்படுகின்றது. சோ இப்ப இதுல இதுதான் உங்களுடைய முக்கியமான பயன்பாடு. மற்றைய அனைத்தும் இதற்குரிய செயற்பாடுகளே காணப்படுகின்றது. சோ அந்த வகையில இதை வானொலி கூடாக உங்களுடைய செயற்பாட்டை செய்வது சற்று கடினம். சோ அதற்காக தான் உங்களுக்கு என்னுடைய யூடியூப் தளத்தில் போடப்பட்டுள்ள விடயங்களை நீங்கள் பார்த்து உங்களுடைய பிராக்டிகல் செய்வதற்கூடாக மேற்படி கூறப்பட்ட விடயங்களை உங்களால் தனியாக செய்யக்கூடியதாக இருக்கும். இறுதி விடயமாக நாங்கள் பார்ப்போம் காணொளி கோப்புகளை வடிவமைத்தல். அதாவது இப்போ ஒளியும் ஒளியும் சேர்ந்த ஒரு விடயத்தை தான் நாங்கள் காணொளி கோப்புன்னு சொல்லப்போறோம். அதை எப்படி நாங்கள் இந்த கணினியை பயன்படுத்தி வடிவமைக்கிறோம் சொல்லி, படிமங்களை கொண்ட சாராளங்களின் சேர்மானத்தால் வடிவப்படுகின்ற கட்புல காட்சியானது காணொளி அப்படின்னு சொல்லி. சரியா, அப்போ படிமங்கள் கொண்ட சாராளங்களோட ஒரு தொகுப்பே இந்த கட்புல காட்சியானது தான் இந்த காணொலியாக இருக்குது. அப்போ சவுண்டும் ஒளியும் இருக்கணும், ஒளியும் இருக்கும், ரெண்டுமே உள்ள ஒரு அசைவூட்டங்களை உள்ளடக்கிய ஒரு விடயமே இந்த காணொலி கோப்புன்னு சொல்லலாம். காணொலி கோப்புகளை உருவாக்குறதுக்கு நாங்க போட்டோ பக்கட், யூடியூப் ரீமிக்சர், மூவி மேஷர், ஒன் ட்ரூ மீடியா, மோஷன் பாக்ஸ், ஸ்டார் ஸ்பேஸ், விண்டோஸ் மூவி மேக்கர், ஏவி எடிட், சூப்பர் டிவிடி வீடியோ எடிட்டர், மற்றும் அடோபி ப்ரீமியர், மற்றது அடோபி அனிமேஷன்ஸ், பவர் டிரெக்டர், கைன் மாஸ்டர், இப்படி ஏகப்பட்ட மென்பொருள்கள் இருக்குது. பச்சை தொழில்நுட்பம், இப்படி ஏகப்பட்ட மென்பொருளை வச்சு பச்சை தொழில்நுட்பத்தையும் இதில் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் இந்த காணொலி கோப்பு வடிவமைக்கிறதுக்குள்ளதான் வரும். சோ அப்ப இந்த கட்புல தொகுப்பு மென்பொருளை நாங்கள் உபயோகிக்கிற நேரம் எங்களுக்கு இலகுவாக வழங்கப்பட்ட ஒரு கட்புல கோப்பை தான் நாங்கள் எங்களுடைய பாடத்தில் நாங்கள் பார்க்க போறோம். விண்டோஸ் மூவி மேக்கர், இது மைக்ரோசாப்ட் விண்டோஸ் நிறுவனத்தினால் இலவசமாக வழங்கப்படுகின்ற ஒரு மென்பொருள் பதிப்பு. சோ அப்ப அதை நாங்கள் பயன்படுத்தி இலகுவான முறையில அடிப்படையான வீடியோ காணொலி காட்சிகளை மட்டும்தான் உருவாக்க முடியும். சோ அந்த வகையில இதை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரு இரண்டு வீடியோ காட்சிகளை ஒன்றிணைக்க முடியும். வீடியோ காணொலி காட்சிக்கு அனிமேஷன்ஸ், டிரான்சிஷன்ஸ் அண்ட் அனிமேஷன்களை வழங்க முடியும். மற்றும் இதை நீங்க பவர் பாயிண்ட்ல செய்யக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட மென்பொருள் நேரம் இந்த விண்டோஸ் மூவி மேக்கர் சொல்லலாம், ஒரு மூவியை வடிவமைக்கிறதுக்காக. சோ ஒரு வீடியோ காட்சிக்கு உங்களால் சவுண்ட் இல்லாத ஒரு வீடியோ காட்சிக்கு உங்களுக்கு சவுண்டை ஆட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு வீடியோ காட்சியிலிருந்து இன்னொரு வீடியோ காட்சிக்கான அனிமேஷன்ஸ், ஒரு வீடியோ காட்சியினுடைய அளவை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஒரு வீடியோ காணொலி காட்சி எழுத்துக்களை உள்ளீடு செய்தால் உங்களுடைய எழுத்து அழகாக முன்னாடி வர மாதிரி உங்களுடைய படத்தை உள்ளீடு செய்யக்கூடியதாக இருக்கும். பல்வேறுபட்ட விடயங்களை செய்யக்கூடியதாக இந்த விண்டோஸ் மூவி மேக்கர் இருக்குது. சோ இது பயன்படுத்துறது காணொலி காட்சிகளை வடிவமைக்காக மாத்திரம். சோ அந்த வகையில இதற்கான மேலதிக விடயங்கள் என்னுடைய யூடியூப் இணையதள பக்கத்தில் போடப்பட்டுள்ளது. இதற்கான பிராக்டிக்கல் செஷன்ஸ், சோ நீங்கள் அதனை சென்று பார்வையிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அவ்வாறு மேலதிக சந்தேகங்கள் எழுந்தால் என்னை தொடர்பு கொள்வதற்கூடாக உங்களுக்கான சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் என்று கூறலாம். சோ அந்த வகையில் என்னுடைய தொலைபேசி இலக்கம் 0777-1994-924. சோ உங்களுக்கு எழுகின்ற இந்த பல்லூடக பயன்பாடு தொடர்பான சந்தேகங்களை என்னுடன் தொலைபேசி உரையாடல் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் செய்வதற்கூட உங்களுக்கு சந்தேகங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். சோ முக்கியமான விடயங்களை உங்களுடன் இன்று கலந்துரையாடியமைக்காக நான் மகிழ்ச்சி அடைவதோடு மீண்டும் அடுத்த ஒரு பாட அழகினூடாக உங்களை உவா குருகுரம் கல்வி நிகழ்ச்சியில் சந்திப்பேன் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.